சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பதில் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தீர். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினீர், நீர் எங்களை விடுதலை செய்தீர், நீர் எங்களை பராமரித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் தந்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலேயும் உம்மை நம்பி நாங்கள் முன் செல்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு துணையாக வந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக நேயர்கள் புதிய சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து சென்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த புதிய சூழ்நிலைகளிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். புதிய இடங்களிலே குடிபுகுந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வேலைகளுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரே, எந்த ஒரு காரணத்தினாலும் அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடி தொடர்ந்து முன்னேறி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாராவது புதிய சூழலிலே கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே வேதனையோடு இருப்பார்கள் என்றால் அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு தேவையான கிருபைகளை தாரும், தாழ்மையை தாரும், பொறுமையை தாரும், உண்மையிலே பூரணமான நம்பிக்கையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் தூரமான இடங்களுக்கு பிரயாணப்படுவதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் பிரயாணங்களிலே கர்த்தருடைய பாதுகாவல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை வாரம் தவறாமல் மிக கவனத்தோடும் அக்கறையோடும் உண்மையிலே அன்பினாலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் கையிலே நீர் அவர்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த தொழிலை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதன் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாலும், தேவைகளை சந்தித்தாலும், நல்ல திறமையுள்ள பணியாளர்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உண்மையுள்ள ஊழியர்களை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ராஜா, எங்களுடைய நேர்கள் குடும்பங்களிலே இருக்கிற ஆடுகள், மாடுகள், கோழிகள், இதை வளர்த்து தங்களுடைய பணியை நிறைவேற்றுகிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை சிறந்த முறையிலே செய்ய கர்த்தர் உதவி செய்தலும், அன்பரே ஆபிராமை ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்ததை போல இந்த முறை பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். விவசாயம் செய்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவையான மழையை தாரும் ஆண்டவரே. தண்ணீர் குறைவினாலே எந்த இடத்திலையும் பயிர் செய்ய முடியாமல் போய்விடாதபடி கர்த்தர் இந்த ஆண்டிலே விசேஷித்த மழையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களை திரும்பி பார்க்கிறோம், நாங்கள் எதிர்பாராத பல நேரங்களிலே எங்களுக்கு மழையை தந்தீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிலத்தடி நீர் உயரத்தக்கதாக, எல்லா இடங்களிலேயும் குடிதண்ணீருக்கான பஞ்சம் நீங்கத்தக்கதாக கர்த்தர் இறங்கி எங்களுக்கு மழையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் கடலிலே தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாவலை தாரும். தேவையான அளவு மீன்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வலதுபுறமாய் வலையை போடு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று நீர் சொன்னபொழுதெல்லாம் அதிக மீன்களை பிடித்தார்களே. அதே போல இந்த வாரமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எங்கள் நேயர்களிலே சலவை தொழில் செய்கிறவர்கள் உண்டு ஐயா, கடைகள் வைத்திருக்கிறவர்கள் உண்டு, ஆபரணங்கள் செய்கிறவர்கள் உண்டு, இன்னமும் நீண்ட நேரம் வெயிலிலே நின்று பணி செய்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தேவையான சரீர சுகத்தையும் ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தந்து வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். எங்களோடு பேசும் ஐயா, எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உமை துதிக்கிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் இணைந்துமை துதிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்தலும். இந்த புதிய ஆண்டிலே உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்தலும். உம்மை நேசிக்கிற அன்பிலே இன்னும் அதிகமாய் பெருக நீர் உதவி செய்தலும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று நீர் திட்டமிட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து முடிக்க தேவையான கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமையில இருந்து இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்காய் கேட்கிற பிள்ளைகள் உண்டையா, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தலும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, 1 Samuel 11:3 பாருங்கள். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். இது மிகவும் கொடூரமான நாகாசின் ஆசை. இப்பொழுது யாபேசின் மக்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பாருங்கள் வசனங்கள் 4-7 வாசிக்கிறேன். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓர் இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். சவுல் இப்பொழுது தன்னுடைய பெயரை சாமுவேலின் பெயரோடு இணைத்துக் கூறுகிறான். இப்படி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ என்று சொல்லும்பொழுது மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். 2 காரணங்களினாலே இவ்வாறு அவர்கள் ஒன்று கூடினார்கள். சவுலை குறித்த பயத்தினாலே அவர்கள் வருகிறார்கள். அம்மோனியர்கள் வந்து தங்களுக்கு தீமை செய்வார்கள் என்ற பயத்தினாலேயும் அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். 1 Samuel 11:11 மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராயிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். இப்பொழுது 2 பேர் கூட சேர்ந்து ஓட முடியாதபடி அவர்களை முறியடித்தார்கள். உயிர் தப்பிய ஒவ்வொரு தனி அம்மோனியனும் தனித்தனி வழியே ஓடிப்போனான். 1 Samuel 11:12 அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்கப் போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார்கள். ஜனங்களிலே சிலர் சவுல் தங்களுக்கு ராஜாவாய் இருப்பதை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சாமுவேல் புறக்கணித்து விடுகிறார். தேசம் சவுலின் கீழே ஒன்றுபடும் வரை காத்திருக்கிறார். இப்பொழுது அம்மோனியர்களுக்கு விரோதமாக சவுல் பொறுப்படுத்திச் சென்றது சவுலுக்கு எதிராக நின்றவர்களை பொறுப்படுத்திக் கொண்டது. வசனங்கள் 13-15 பாருங்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். இப்பொழுது சமஸ்த இஸ்ரவேலரும் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சவுலை குறித்து நீங்கள் குறைவாக கூறினீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா சவுல் எவ்வளவு சிறந்தவனாய் காணப்படுகிறான் என்று கேட்கலாம். இப்பொழுது ஒரு சிறப்பான ராஜாவை போல தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அவனுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 12 ஆரம்பத்திலே சாமுவேலின் இறுதி உரையை நாம் பார்க்கப் போகிறோம். சாமுவேல் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர். இப்பொழுது இஸ்ரவேலை ஆளும், இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும், இஸ்ரவேலை வழிநடத்தும் பொறுப்பு சாமுவேலிடத்திலிருந்து சவுலுக்கு கடந்து சென்றுவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை தங்கள் ராஜாவாக கொள்ள விருப்பமில்லாமல் ஒரு மனிதன் தங்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்றார்கள். ஆனால் தேவாதி தேவன் அவர்கள் இப்பொழுது கீழ்ப்படிவார்கள் என்றாலும் அவர்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருந்தார். சவுல் ராஜாவாயிருக்கிறான். அவனுக்கு தேவன் எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கப் போகிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 12:2. இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். சாமுவேல் ஆசரிப்பு கோடாரத்திலே வளர்க்கப்பட்டவர். சாமுவேல் எப்பொழுதும் பொதுமக்களின் பார்வையிலேயே இருந்து வந்தார். சாமுவேலுடைய வாழ்க்கையிலே இருந்தது போல ஒரு பொது வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லலாம். பல நேரங்களிலே இப்பொழுதும் சிலர் பொதுவான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறார்கள். மக்கள் அவர்களை ஏற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் திடீரென்று யாரோ ஒருவர் அவருடைய வாழ்க்கையிலே உள்ள இருளான பகுதிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சிறப்படைந்தவன் தரையிலே விழுந்து கிடக்கிறான். ஆனால் சாமுவேலினுடைய வாழ்க்கை குறித்து அவ்வாறு சொல்ல முடியாது. சிறுவனாக இருக்கும்பொழுது தாயாரால் அருமையாக வளர்க்கப்பட்டவர். பின்னர் ஆசரிப்பு கூடாரத்திலே வளர்ந்தாலும் தாயாருடைய ஜெபம் அவரை தாங்கி வந்தது. எல்லா வேளைகளிலேயும் மக்கள் பார்க்கும்படியாகவே வாழ்ந்து வந்தார். இப்பொழுது சற்று துக்கத்தோடு கூட என் குமாரர்கள் உங்களோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார். இதன் பொருள் என்ன? அவர்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது போல அவர் கேட்கிறார். சாமுவேல் அவர்களை நியாயாதிபதியாக வைக்க முயற்சித்தார். ஆனால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பயந்து நியாயத்தை செய்யும் ஒரு வாழ்க்கையாக இல்லை. 1 சாமுவேல் 12:3. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். பல ஆண்டுகளாக பொதுமக்களின் கண்களுக்கிடையே இருந்து நியாயாதிபதியாய் செயல்பட்ட ஒருவருடைய ஒரு மகத்துவமான வாக்கியம் இது. செல்வந்தனாவதற்கான பல சூழ்நிலைகள் அவருக்கு இருந்தது. ஆனால் எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்தார். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிற சிறப்பான மனிதர்களிலே ஒருவர் சாமுவேல். இருந்தாலும் ஒரு தகப்பனாராக அவர் தோல்வி கண்டவர் என்றுதான் கூற வேண்டும். இன்றைக்கும் சமுதாயத்திலே பெரியவர்களாயிருக்கிற அநேகர் பிள்ளைகளை வளர்ப்பதிலே தவறிவிடுகிறார்கள். அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கூட பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்காமல் போய்விடுகிறார்கள். இது நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒன்றாயிருக்கிறது. ஆனால் இப்படித்தான் வருடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சாமுவேல், யாருடைய எதையாவது நான் எடுத்துக்கொண்டிருந்தால், யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் திரும்ப கொடுப்பேன் என்று கூறுகிறார். அங்கே இருந்த ஒருவரும் அவருக்கு எதிராக எதையுமே சொல்லவில்லை. 4 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். 1 சாமுவேல் 12:5 பாருங்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். சாமுவேலின் வாழ்க்கை பொதுமக்களால் அறிந்து ஆராயப்படக்கூடியதாகவே இருந்திருக்கிறது. சாமுவேல் தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்மை உள்ள ஒரு தலைவராய் விளங்கினார். இப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலின் சரித்திரத்தை கூறுகிறார். தேவன் பயன்படுத்திய சிறந்த மனிதர்களிலே அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார்கள். மோசே இதை செய்தார், யோசுவா இதை செய்தார், கிதியோன் இதை செய்தார். இப்பொழுது சாமுவேல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம் என்றால், ஸ்தேவான் இவ்வாறு அவருடைய சரித்திரத்தை குறித்து கூறினான். செனகரிப் சங்கத்தின் முன்னாலே இருக்கும்பொழுது இஸ்ரவேலின் சரித்திரத்தை விபரமாக விவரித்தார். இங்கே சாமுவேலும் ஜனங்களிடத்திலே தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராகவும் எவ்வளவு இரக்கமுள்ளவராகவும் இருந்தார் என்பதை விவரிக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்களோ அப்பொழுதெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் பாடுகளின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார். மிஸ்பாவிலே கர்த்தர் அதை செய்தார். ஞாபகம் இருக்கிறதா? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எபனேசர் என்று அங்கே ஒரு கல்லை நிறுத்தி பெயரிட்டார்கள். 1 சாமுவேல் 12:13. இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இங்கே இப்பொழுது இருக்கிற நிலைமையை குறித்து அவர் சொல்கிறார். மிக தெளிவாக சவுல் ஜனங்களுடைய ஒரு தெரிந்தெடுப்பு என்பதை விவரிக்கிறார். அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பலர் ஒரு காரியத்தை சொன்னால் அது எல்லா மக்களுடைய விருப்பமும் என்று எண்ணுகிறார்கள். அதுவே தேவனுடைய வார்த்தை என்றும் எண்ணுகிறார்கள். ஆனால் வேதவசனம் இந்த எண்ணத்திற்கு எதிராக உரைக்கிறது. பொதுவாகவே சிறுபான்மையினரே தேவனுடைய சித்தத்திற்கு மிக அருகிலே இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் சவுல் என்ற ராஜா வேண்டும் என்றார்கள். தாவீதை தெரிந்தெடுத்தது தேவனை தெரிந்தெடுத்தார். தேவன் தெரிந்தெடுப்பு செய்யும் பொழுது அது எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கிறது இல்லையா? 1 சாமுவேல் 12:14 பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். சவுல் மக்களுடைய தெரிந்தெடுப்பாய் இருப்பதனாலே கர்த்தர் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல, சவுலுக்கு தேவன் வாய்ப்பை கொடுக்கப் போகிறார். 15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். கர்த்தருடைய குணநலனை மிக தெளிவாக சாமுவேல் விவரிக்கிறார். ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிந்து அவருக்கு சேவை செய்யவில்லை என்றால் அவர்களை நியாயம் தீர்ப்பார். கர்த்தரை குறித்து சாமுவேல் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 12:16-18 வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாளல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ததினாலே அறுப்பின் நாட்களிலே அவர் மழையை அனுப்பினார். நடந்தது என்ன? அறுக்கப்பட வேண்டிய நிலையிலே இருந்த கோதுமைகள் எல்லாம் வீணாய் போயிருக்கும். இன்றைக்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் மனிதர்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் இயற்கையின் மூலமாக ஜனங்களை தண்டிக்கிறார். எலியாதான் இடியுடன் கூடிய மழையை முதலிலே பண்ண செய்தவர் என்று நாம் எண்ணுவோம் என்றால் தவறு. அதற்கு முன்னதாகவே இங்கே சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், சாமுவேல் சொன்னது 100க்கு 100 உண்மை என்று தேவனுடைய ஆமோதித்தலை தெரிவிக்கிறது. 1 சாமுவேல் 12:19. சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அன்று ஜனங்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். 20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கடந்த கால பாவங்கள் உங்கள் வாழ்க்கையை பாழாக்க வேண்டியதில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்திருந்தாலும் சரி, நீங்கள் இரட்சிப்பிற்காகவும் மன்னிப்பிற்காகவும் கர்த்தரிடத்திலே திரும்புவீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நம்முடைய கடந்த காலம் இன்றைய மகிழ்ச்சியையும் பாதிக்க வேண்டும் என்பதும் அவசியமில்லை. இன்றைக்கே தேவனை தேடி அவரண்டை கிட்டி சேருங்கள். அவர் உங்களை பழைய பாவங்களிலிருந்தும் அதன் சாபங்களிலிருந்தும் விடுதலை செய்வார். 1 சாமுவேல் 12:21. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. அவர்கள் கர்த்தரை மட்டுமே பற்றிக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக திருச்சபைகள் தேவன் ஒருவரே தங்களை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் ஒருவரே தங்களை விடுவிக்கிறவர் என்பதை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையுமே பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் சார்பிலே யாரும் பேச வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விளக்கி கூற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கூறப்பட வேண்டும். அதை படிக்கும் பொழுது ஆச்சரிய குறிகளும் அது சரியென்று கோடிட்டு காட்டுவதும் தான் அவசியமே ஒழிய கேள்விக்குறி தேவையில்லை. 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இது மிக மகிமை நிறைந்த வசனம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்கள் இரட்சகரா? நீங்கள் அவரிலே சார்ந்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் அவர் உங்களை மறந்து போகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். எபிரேயர் ஆக்கியோன் மூலமாக கர்த்தர் சொல்லும் வார்த்தையையும் சற்றே கவனியுங்கள். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு உன்னதமானவர் இல்லையா? நம்மை அவருடைய பிள்ளைகளாக்குவதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார்? அதற்கான விடையை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் தேவனிடத்திலே கேளுங்கள். மக்களிடத்திலே அல்ல, கர்த்தரே அந்த தீர்மானத்தை செய்தார். அவ்வளவுதான். கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை குறித்து நம்முடைய நண்பர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, முக்கியமான காரியம் கர்த்தர் அந்த தெரிந்தெடுப்பை செய்திருக்கிறார். அதுவே போதுமானது. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். என்னை அவர் கடந்து சென்றுவிட்டு வேறு யாரையாவது அவர் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. என்னை அவர் தெரிந்து கொண்டதை குறித்து நான் அவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஒரு அற்புதமான செய்தியை சாமுவேல் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நண்பராக, நம்முடைய இரட்சகராக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அவர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எதிரானவர் அல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர். அவர் அற்புதமானவர், அவர் உதவி செய்கிறவர். அதே வேளையிலே அவர் உங்கள் இரட்சகர், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். வானொலி ஊழியத்திலே நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், அநேக மக்களுக்கு வரம் இருக்கிறது, ஜெபிக்கும் வரம் இருக்கிறது. இது கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். சில சகோதர சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியே போக முடியவில்லை, படுக்கையிலே இருக்கிறார்கள். ஆனால் ஜெப ஊழியத்தை உண்மையாய் செய்கிறார்கள். தங்கள் நாட்காலியிலேயே நாள் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஜெபம் எங்களுக்கு தேவை, அவருடைய ஜெபம் எனக்கு தேவை. இன்று இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தருடைய கிருபைக்கு அடுத்ததாக நேயர்களுடைய ஜெபம் எங்களை தாங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 1 சாமுவேல் 12:24-25 வாசிக்கிறேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்திலே தேவன் அத்தனை மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். சில விளையாட்டு அரங்கங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் விளையாடுகிறவர்களை குறித்து வெளியே இருந்து உற்சாகப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு ஒரு உற்சாகத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உரக்க கத்தி உற்சாகப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்காக நாம் உற்சாகம் உள்ளவர்களாக முழு இருதயத்தோடு செயல்பட, முழு பலத்தோடு செயல்பட எதிர்பார்க்கப்படுகிறோம். சாமுவேலின் இந்த இறுதி வார்த்தைகளிலேதான் எத்தனை அருமையான செய்திகள் அடங்கியிருக்கின்றன. இப்பொழுது நாம் 1 சாமுவேல் 13 பார்ப்போம். இப்பொழுது சவுலின் உண்மையான நிறம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சவுலின் மகனான யோனத்தான் மிக்மாசியிலே ஒரு வெற்றி பெற்றான். ஆனால் அதற்கான பெருமையை சவுல் எடுத்துக் கொள்கிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 13:4 வாசிக்கிறேன். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷமாயிற்று. அவன் இஸ்ரவேலை 2 வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோடும் கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவறுப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது சவுலின் உண்மையான குணநலன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சவுலை குறித்த ஒரு உண்மையான காட்சியை நாம் காணும்பொழுது அவன் ஒரு போலியானவன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசனங்களிலே நாம் பார்ப்பதென்ன? யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். ஆனால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். யார் பெலிஸ்தரை முறியடித்தது? யார் அதற்கான புகழ்ச்சியை எடுத்துக்கொண்டது? யோனத்தான் முறியடித்தான். சவுல் அதன் பெருமையை எடுத்துக்கொண்டான். யோனத்தானே ஒரு சேனை தலைவனாக தகுதி பெற்றவனாய் காணப்படுகிறான். தொடர்ந்து வரப்போகிற மற்றும் ஒரு பகுதியிலே இன்னும் எப்படியெல்லாம் யோனத்தான் வெற்றி காணப்போகிறான் என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த குறிப்பிட்ட யுத்தத்திலே யோனத்தான் யுத்தம் செய்தான். ஆனால் சவுல் எக்காலத்தை ஊதினான். வெற்றி பெற்றதற்கான புகழை சவுல் எடுத்துக் கொள்கிறான். அந்த யுத்தத்தை வென்றதற்கு தனது மகனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கூட அவன் கொடுக்க மனமற்றவனாயிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு பொய்யான அறிக்கை விடுகிறான். யுத்தத்திலே பங்கு பெற்றவர்களுக்கு தெரியும் சவுல் சொல்வது பொய்யான காரியம் என்று. யோனத்தானை பின்பற்றி வந்தவர்களுக்கு தெரியும் அது பொய்யான ஒரு அறிக்கை என்று. இப்பொழுது சவுலுடைய படையிலே ஒரு பலவீனம் இருக்கிறதை உணர ஆரம்பிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சவுல் தாழ்மை உள்ளவன் போல நடந்து கொண்டதெல்லாம் மாய்மாலமான தாழ்மையே. இப்பொழுது அவன் உண்மையான குணநலன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. மகன் பெற்ற வெற்றிக்கும் தானே பெயர் சம்பாதிக்க முற்படுகிறான். 1 Samuel 13:5-6 பாருங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தினை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசியிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்குண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்குண்டான நெருக்கத்தினாலே கிபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். இப்பொழுது பெலிஸ்தர் சற்று ஓய்வெடுத்து மீண்டுமாக இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் மணலத்தினை ஜனங்களோடும் வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ இவர்களை பார்த்து பல்வேறு இடங்களிலே போய் ஒழித்துக் கொண்டார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய பணியிலே எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருந்தாலும், எந்த இடத்திலே நாம் கர்த்தருக்காக பணி செய்து கொண்டிருந்தாலும், நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாய் உத்தமமானவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலும் கூட நாம் பின்னாலே திரும்பி நான் எதையாவது அநியாயமாய் வாங்கியிருப்பேன் என்றால் அதை திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் சுத்தமுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ரோமர் 12:12.